아버지께 스도드로 இந்த வேளையில நான் கர்த்தருடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள், எண்ணாகமம் 24வது அதிகாரம். கம் வித் மீ ப்ளீஸ். எண்ணாகமம் 24வது அதிகாரம் 1-7 வசனம் வரை நாம் வாசிக்கின்போம். எண்ணாகமம் 24வது அதிகாரம் 1-7 வரைக்கும் நாம் வாசிக்கின்போம்.
இஷ்டவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமென்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தருக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஷ்டவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசத்தலங்களும் இவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பாயும். அவர்களுடைய ராஜா ஆகாபை பாட்டிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும்.
சரி, நான் வாசித்த வேத பகுதியிலே பிலேயாம் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி தேவஜனத்தை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலே பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசி பார்க்கிறோம், தேவ ஆவி அவன் மேல் வந்தது என்று 2வது வசனத்திலே பார்க்கிறோம். 3வது வசனத்திலே பார்க்கிறோம், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. கவனிங்க, 2வது வசனத்திலே தேவ ஆவி அவன் மேல் வந்தது, 3வது வசனம் சொல்றது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அதே போல 4வது வசனத்தின் கீழ்ப்பகுதியும் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. சரி, தீர்க்கதரிசி பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசி பாலாக் என்கின்ற மோவாப் ராஜாவோடு ஒரு மலையில் இருந்து ஒரு மேட்டில் இருந்து தேவனுடைய ஜனங்களை பார்க்கிறார். அவன் பார்த்தபோதுதான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது. தேவ ஆவி அனுபவர் அவன் மேல் வர அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட தேவனுடைய ஜனங்களை பார்க்கிறார். அவன் பார்த்து அவன் சொன்ன வார்த்தை, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். கண் திறக்கப்பட்டவன், தேவ ஆவி அவன் மேல் வந்தபோது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட தேவனுடைய ஜனத்தை பார்த்தான், பாளையத்தை பார்த்தான். பார்த்தபோது அவருடைய வாயிலிருந்து தீர்க்கதரிசன வசனங்கள் வார்த்தைகள் புறப்படுகிறது. அதுதான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசத்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இங்கே யாக்கோபின் கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசத்தலங்களும் தேவனுடைய சபையை குறிக்கிறது, அல்லது தேவனுடைய சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. நன்றாகபடிங்கள், இன்றைக்கு சபையின் அலங்காரம் அல்லது சபையின் அழகு, த பியூட்டி ஆஃப் த சர்ச், சபையின் அழகு அல்லது சபையின் அலங்காரம் என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய செய்தியை நாம் பார்க்க போறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, யாக்கோபின் கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களும் யூதர்களுடைய, அதாவது இஸ்ரவேலுடைய பாளையம் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசி மேலே தேவ ஆவியானவர் வந்தார். அப்பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த வேளையிலே அவன் சபையை பார்க்கிறான், தேவ ஜனத்தை பார்க்கிறான். தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனத்தையும் தேவனுடைய சபையையும் அவன் பார்த்தபோது அவனுக்குள்ளே இருந்து தீர்க்கதரிசன வார்த்தைகள் வடித்து கிளம்பி அவன் சொல்லுகிறான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த போதுதான் அந்த பார்வை அவனுக்கு வெளிப்பட்டது. ஒரு மனுஷன் சபையை பார்க்க வேண்டிய விதமாக, அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட தேவனால, தேவனுடைய பிள்ளைகளால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய சபையை, கர்த்தருடைய சரீரமாகிய சபையை, கர்த்தருடைய ஆண்டவர் இயேசுவுடைய மனவாட்டியாகிய சபையை அவன் பார்க்க வேண்டிய பிரகாரமாக பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேதத்திலிருந்து நான் கண்டுகொள்வது. நன்றாக கவனிங்க, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த போதுதான் அவன் சொன்னான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசத்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கு. சோ வாசத்தலங்களும் கூடாரங்களும் தேவனுடைய சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அவை சபையை பார்க்க வேண்டிய பிரகாரமாக பார்க்க வேண்டுமாக இருந்தால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நன்றாக விளையாடுங்க, ஒரு மனுஷனுக்கு மாமிச பிரகாரமான கண்களும் உண்டு, ஆவிக்குரிய கண்களும் உண்டு. இன் அதர் வேர்ட்ஸ், உள்ளான மனுஷனுக்குரிய கண்களும் உண்டு, வெளியான மனுஷனுக்குரிய கண்கள். வேதத்தில் நாம பார்க்கிறோம், உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன், பழைய மனுஷன், புதிய மனுஷன் என்றெல்லாம் பார்க்கிறோம். புதிய மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனை குறிப்பிடுகிறது, உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனை குறிப்பிடுறது, புறம்பான மனுஷனை மாமிசத்துக்குரிய மனுஷனை குறிக்கிறது. இங்க பாருங்க, உள்ளான மனுஷனுடைய கண்கள் திறக்கப்பட்டால்தான் அந்த பார்வை சரியாக இருக்கும். இங்க ஒரு குறிப்பு என்னவென்றால், உள்ளான மனுஷனுடைய கண்களை நாம் திறக்கவே முடியாது. தேவன்தான் ஒரு மனுஷனுடைய உள்ளான மனுஷனுடைய கண்களை, அல்லது ஆவிக்குரிய கண்களை, ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஆவிக்குரிய கண்களை நாம் திறக்க முடியாது. தேவனே ஆவிக்குரிய கண்களை திறக்க முடியும். உதாரணமாக ஒரு காரியம் சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. ரெண்டு ராஜாக்கள் 6 அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் போவீங்களாக இருந்தால், அங்கே தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எலிசாவின் காலத்தில் சீரியருடைய படைகள் எலிசாவை அரெஸ்ட் பண்ணுவதற்காக இரவோடு இரவாக, எலிசா இருந்த தோத்தான் என்கிற பட்டணத்தை இரவோடு இரவாக சூழ்ந்து கொண்டார். எலிசாவை அரெஸ்ட் பண்ணுவதற்காக சீரிய ராஜாவின் கட்டளைப்படி, ஏன் எலிசாவை அரெஸ்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால், சீரிய ராஜாவுடைய பள்ளியறையில் நடக்கிற காரியங்களை கூட எலிசாவுக்கு தெரியும். அதை அவன் ராஜாவுக்கு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியப்படுத்துவான். ஆகவே இஸ்ரவேலை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எலிசாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். வெட்டி அங்கேதான் இருக்கிறது. ஆகவே எலிசாவை அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படையை அனுப்பினான். இரவோடு இரவாக எலிசா இருந்த பட்டணம், தோத்தான்கிட்ட பட்டணம் முழுக்க படைகள் சூழ்ந்து கொண்டது. காரியம் இப்படி இருக்க, காலை தேவனுடைய மனுஷனாகி எலிசாவி வேலைக்காரர் எழுந்து வெளியே போனபோது பயந்து போனா. படைகள் பட்டணத்தை சூழ்ந்திருந்ததை பார்த்தபோது பயந்து போய் ஓடி வந்து தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை பார்த்து சொன்ன, ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம், ஏனென்றால் உம்மை அரெஸ்ட் பண்ணுவதற்காக, உம்மை கைது செய்வதற்காக சீரிய படைகள் வந்து சூழ்ந்திருக்கிறது, என்ன செய்வோம் என்று அவன் கூக்கல் இட்ட போதுதான் தேவனுடைய மனுஷன் சொன்னா, பயப்படாதே, லிசன் டு மீ, பயப்படாதே, ஏனென்றால் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று தேவனுடைய மனுஷன் சொன்னான். அப்படி சொல்லிட்டு என்ன செய்தான் தெரியுமா, அவன் தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணான், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவருடைய கண்களை திறந்தருளும். என்ன விளைய கொடுங்க, எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படி தேவனுடைய மனுஷன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறான். அப்ப நல்லா விளைய கொள்ளுங்கள், அந்த வேலைக்காரனுக்கு மாமிச கண்கள் இருக்குது. ஆனால் அந்த மாமிச கண்களினால் எலிசாவை சுத்தி நிற்கிற தேவனுடைய படைகளை பார்க்க முடியல. ஆகவே
எலிசா தேவடத்தில் மண்டாடினான், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்திருக்கும். அப்பொழுது தேவன் அந்த வேலைக்காருடைய கண்களை திறக்க, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க அவன் பார்க்கிறான். அப்பொழுது எலிசாவை சுத்திலும், அதாவது அந்த பட்டணத்தை சுத்திலும் அக்னி ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருக்கிறதை கண்டு வியந்தான். நன்றாய் வினை கொள்ளுங்கள். சீரியருடைய படைகள் மாமிச குதிரைகளும் ரதங்களும், ஆனால் தேவனுடைய படைகளோ, எலிசாவை பாதுகாக்க வந்த தேவனுடைய படைகளோ அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் எலிசாவை சூழ்ந்திருந்ததை கண்டார். எப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது இந்த காட்சியை அந்த வேலைக்காரன் கண்டான் சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே நான் சொல்றேன்டா, நாமாக நம்முடைய உள்ளான மனுஷனுடைய கண்களை திறக்க முடியாது, தேவன் தான் நம்முடைய உள்ளான மனுஷனுடைய கண்களை திறக்க முடியும். இங்க சைத்தால் ஒரு குறிப்பு சொல்றேன், தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். அது என்னவென்றால், இப்பொழுதும் இந்த நாட்களில் கூட தேவன் சில நேரங்களிலே தன்னுடைய ஊழியக்காரர்களுடைய உள்ளான மனுக்கண்களை திறக்கிறார். ஏனென்றால் அவர்கள் பரலோக தரிசனங்களை காணுவதற்காக, பரம தரிசனங்களை காணுவதற்காக தேவன் தன்னுடைய அனாதி சித்தத்தின்படி அவ்வப்போது சில பரிசுத்தவான்கள் தேவ மனுஷர்கள் தேவ ஊழியக்காருடைய மன உள்ளான கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் தேவ தரிசனங்களை காண்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு மாத்திரமில்ல, பலருக்கு சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி இன்றைக்கும் சில பரிசுத்தவான்கள் தேவ மனுஷர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நான் சொல்றேன் என்னவென்றால், இங்கே பிலேயாம் தேவ ஆவி அவன் மேல் வந்தது, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. இப்பொழுது அவன் பாளையம் இறங்கியிருக்கிற தேவனுடைய சபையை பார்க்கிறான். தேவனுடைய சபையை பார்த்தபோது அவனுக்குள்ளே இருந்து தேவ ஆவியானவர் தீர்க்க தரிசன வசனங்கள் புறப்பட்டது. அது என்னவென்றால், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசத்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. See the valuable of the church. சபையின் பெருமதி என்ன, சபையுடைய தகுதி, சபையுடைய தராதரம், the quality of the church, அதாவது சபையுடைய பெருமதி என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அங்க பாருங்க, அங்கு வனாந்திரத்தில் இருந்த சபை ஈப்திலிருந்து தேவனாலே மீட்கப்பட்ட சபையாகும். ஆனால் நாமோ இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபையாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இங்கே தீர்க்கதரிசியுடைய கண்கள் திறந்த போது அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டது, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்ப நன்றாய் கவனிங்க, நான் முக்கியமான காரியத்தை சொல்ல போறேன். சோ இந்த சபையின் அழகு என்ன, நன்றாய் விளையாடு என்றால், யாக்கோபின் கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகு, சபையின் அழகு, சபையின் அழகு என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வாசிப்போம், 93 படிக, 93 சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க. 93:5 படிங்க, எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்க. 93:5 வாசி.
உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள், சட்டாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின்
அலங்காரமாயிருக்கிறது. கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வசனம், அது ஏதோ எனக்குள்ள செய்யறது போல இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. கர்த்தாவே, சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக, முடிவில்லாத நித்திய நாள, சபை இருக்கும் நாள் வரைக்கும் நித்திய நாளாக பரிசுத்தமானது நித்திய நாளாக சபையின் அலங்காரம். சோ சபையின் அழகு என்ன, சபையின் அலங்காரம் என்ன, அந்த சபையின் பரிசுத்தம் தான், ஒரு சபையின் பரிசுத்தம் தான் அந்த சபையின் அழகு அலங்காரம் என்று சொல்லுவேன். சபையின் பெருக்கத்தில் அல்ல அலங்காரம், சபையின் கிளைகளில் அல்ல அலங்காரம், சபையின் அலங்காரம், சபையின் அழகு தேவனுக்கு முன்பாக சபையின் அழகு அந்த சபையில் இருக்கிற மக்களுடைய பரிசுத்த வாழ்வை பொறுத்து தான் இருக்கிறது என்கிற சத்தியத்தை தெளிவும் திட்டமுமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. நன்றாக விளைய கொடுங்க. நன்றாக ஏன் ஏன் சபை சபையின் அழகு பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டது? காரணம், சபையின் நாயகர், சபையின் ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆகவே சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப நன்றாக கவனிங்க, நம்முடைய ஆண்டவரை குறித்த ரெண்டு குறிப்பை இங்கே நான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 6:1, 2 இரண்டாம் வசனங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே தேவன் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். இப்ப என்ன கவனிங்க, அதுக்கு முந்தின அதிகாரத்தில எல்லாம் ஏசாயா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவனு கையோ இவனு கையோன்னு சொன்னாரு. ஆனா இப்போ தேவனை கண்டபோது, ஐயோ எனக்கு ஐயோ, நான் அதமானேன், அசுத்த உதடுக்குள்ள மனுஷர்கள் மத்தியில் ரெண்டு காரியம், ஒன்று நான் அசுத்த உதடு உள்ளவன், இரண்டாவது அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே நான் வாழ்கிறேன். அவன் ஐயோ அதமானேன் என்று சொல்லி அவன் தன்னை குறித்து புலம்புகிறான். தேவனுக்கு முன்பாக தன்னுடைய அசுத்தமான நிலைமையை உணர்ந்த தீர்க்கதரிசி. He was a mighty prophet in the Old Testament. பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா மிகப்பெரிய பிரபலமான தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். கிறிஸ்துவை குறித்த தெளிவும் திட்டமுமான தீர்க்கதரிசனங்களை திட்டமாக தீட்டியிருக்கிறார். ஏசாயா 53 ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை அப்பட்டமாக உரித்து வைக்கிறார். அருமை இயேசுடைய பிறப்பு தெளிவாக சொல்லப்படும். கன்னிகை கர்ப்பந்தரித்து குமாரனை பெறுவார் என்கிற தீர்க்க தரிசனம் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்ட பெரிய தீர்க்கதரிசி. அருமையான தேவட பிள்ளைகள் நன்றாய் கவனிங்க, ஐயோ நான் அதமானேன், எப்பொழுது உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்க கண்டேன். அப்ப தேவனை கண்டபோது இவன் இப்படி தன்னை குறித்து ஐயோ என்று சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்க, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவேதான் அவன் தேவனை காண வேண்டிய விதத்தில் கண்டிருக்கிறான். நன்றாய் கவனிங்க, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன். அப்பொழுது அவருக்கு மேலாக சேராவீர்கள் நின்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள். அப்படி கூப்பிடக்கூடிய சத்தத்தினால் பரலோகத்திலே ஆலயத்திலே வாசல்கள் நிலைகள் அதிர்ந்தது. கூப்பிடக்கூடிய சத்தத்தினால் துதிக்கிறவர்கள் தொழுது கொண்டவருடைய சத்தத்தினால் இன் ஹெவன் பரலோகத்தில் சேராபீன்கள் துதிக்கிற சத்தத்தினால் பரிசுத்தர் 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 சொல்லி பாடி துதிக்கிற சத்தத்தினால் என்ன நடந்திருக்கிறது, ஆலயத்தின் நிலைகள் கூட அதிர்ந்திருக்கிற அளவுக்கு அவர்கள் சத்தமாக ஆண்டவரை மனம் திறந்து பாடி துதிச்சிருக்கிறார்கள். எனக்கு சிலவே சொல்ல கேட்கிறேன், ஆண்டவரை சத்தமாகத்தான் துதிக்கணுமா? மெதுவாக துதிச்சு ஆண்டவருக்கு கேட்காது, அவருக்கு காது இல்லையா, அவருக்கு கேட்கும் தானே, அப்படியெல்லாம் சொல்லுகிறவர்களே கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் இங்கே நாம பார்க்கிறோம், பரலோகத்திலே அவர்கள் முணுமுணு கேள, அவர்கள் உரத்த சத்தமாக வாசல்களின் நிலைகள் அதிரத்தக்கதாக ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி துதித்திருக்கிறார்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. அவர்கள் தேவனுடைய நேரடி பிரசன்னத்தில் இருந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். ஒன்று, அவர்கள் கண்டு தேவனை தொழுது கொள்கிறார்கள், நாமோ காணாமல் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். ஆகவே நான் சொல்லவார இப்படி நான் சொல்றபடியால் தேவனை சத்தமாகத்தான் துதிக்கணும் என்ற உபதேசத்தை நான் இங்க பில்டப் பண்ணல. ஆனால் தேவனை சத்தமாக துதிக்கிறத நாம தடை செய்யக்கூடாது. ஏன் தடை செய்ய வேண்டும்? ஆண்டவரை மனம் திறந்து நாம பாடி துதித்து சத்தமாக ஆராதிக்கிறது ஏன் நமக்கு தொந்தரவாக இருக்குதாது? நன்றாக விளைய கொடுங்க. மறுபக்கத்தில் நான் சொல்றேன், இப்ப நாம நம்முடைய மாமிச கண்களால, நம்முடைய ஆவிக்குறி கண்கள் இருக்கட்டும், மாமிச கண்களால ஆண்டவர் இயேசுவை நான் நேரே பார்ப்பேனாக இருந்தால், நேரே பார்ப்பேனாக இருந்தால் என்னுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? நான் கை கட்டி கொண்டு நிற்பேனா, அல்லது பொக்கட்டி கையை வச்சு நிற்பேனா, அல்லது அங்காயம் இங்கே திரும்பி பார்த்து கொண்டிருப்பேனா, அல்லது கொட்டாய் விட்டு கொண்டு நிற்பேனா? நன்றாய் கவனிங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தார நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவை நான் கண்ணாரே கண்டால் என் இல்லமை எப்படி இருக்கும் என்பதை என்னால் விவரிக்க முடியாது. ஒன்று, நாம் இப்பொழுது அவரை காணாமல் ஆராதிக்கிறோம் தற்சொல். ஆகவே நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம், தரிசித்து ஆராதிக்காமல் விசுவாசித்து ஆராதிக்கிறோம். ஆகவே அருமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தமாய் துதித்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து அகமகளை பாடி கொண்டாடுறவர்களை தடை செய்யாதீங்க. அதே நேரத்தில் மெதுவாக ஆராதிக்கிறவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருப்போமா? We must be a balanced Christian. That is very beautiful before the Lord. ஒரு சமநிலை கிறிஸ்தவளாக இருக்கிறது நல்லது. சபையிலே பலவிதமான சபை என்கிறது ஒரு தோட்டத்தை போல எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தோட்டத்தில் பலவிதமான மலர்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு வடிவம், ஒவ்வொரு மனம், சோ அண்ட் சோ. சோ அதுபோல சபை ஒரு தோட்டத்தை போல இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். அதையும் ஆண்டவர் ரசிக்கிறார் என நம்புறேன். ஆனால் அது தேவனுக்கு ஏற்றதாக, தேவனுக்கு முன்பாக உண்மையும் பரிசுத்தமாக இருக்கிற எந்த சாயலையும் தேவன் வெறுக்கிறவர் அல்ல, மறுக்கிறவர் இல்ல, அருவறுக்கிறவர் இல்ல. அதையும் அவர் ரசிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, நன்றாய் கவனிங்க. அப்ப பரலோகத்திலே அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கூப்பிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். நன்றாய் கவனிங்க. அப்படியே இப்ப கோட் புக் ஆஃப் ரெவலேஷன், நீங்கள் வெளிப்படுத்த விசேஷத்துக்குள்ள போவீங்களாக இருந்தால், 4:8 வாசித்து பார்ப்பீங்களாக இருந்தால், 4:8 சொல்லப்படுகிறது, 4 ஜீவன்கள். அதை பற்றி எனக்கு தெரியாது. 4 பர்லோகத்தில் அந்த ஜீவன் இருக்கிறது மாத்திரம் தெரியும். 4 ஜீவன்களும் என்ன சொல்லி 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 துதிக்கிறார்கள் பாருங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் இடைவெளி இல்லாமல், வித்தவுட் எனி ஸ்பேஸ், இடைவெளி இல்லாமல், இடை நிறுத்தாமல், இரவும் பகலும் படி.
அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களும் ஆயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றும் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்
கொண்டிருந்தார்கள். அப்ப நன்றாய் கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ரெண்டும் பரலோகத்தை எடுக்கிற காட்சி. இதுல நாம கண்டுகொள்ளக்கூடிய தயவுசெய்து சிந்திக்க, நான் சொல்றது தேவனை ஆராதிக்கிற தேவட பிள்ளைகள் நாம கண்டுகொள்ள கவனிக்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டியதை சொல்றேன். தயவுசெய்து கவனிங்க. பரலோகத்துல ரெண்டு காட்சியை பார்க்கிறோம், எஸ்ஐயா இங்க 4 ஜீவன்கள். ரெண்டு இடத்துல நாம பார்க்கிறது பரலோகத்துல 4 ஜீவன்களும் சேராபிங்களும் தேவனை தொழுது கொள்ள அவர்கள் பாவிக்கிற வார்த்தை என்ன? நன்றாக கவனிங்க. ரெண்டு இடத்துல நாம பார்க்கும் பொழுது பரலோகத்தில் தேவனுடைய நேரடி பிரசன்னத்தில் இருக்கிற ஜீவன்கள், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி 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 இடைவெளி இல்லாமல் இடை நிறுத்தாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, பரலோகம் என்றாலே பரலோகம் என்றாலே ஆராதனைகள்னால தொழுகைனால ஸ்தோத்திரத்தினால துதியினால நிரம்பி போய் இருக்கிறது. அங்கே தேவன் வாசமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே தேவனுடைய பிரசன்னம் வியாபித்து இருக்கிறது. ஆலயத்தை சலோமோன் கட்டி பிரதிஷ்டை பண்ணி கர்த்தர் நல்லவர் கிருபையினால் துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி ஆசாரிகள் கூட உள்ளே போய் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் நிரம்பினது என்று நம்ம வேதத்தில் நம்ம படிக்கிறோமே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வந்த காரியம் என்ன பண்றார், ரெண்டு இடத்திலும் பயன்படுத்தப்படுகிற பரலோகத்தில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்ன பண்றார், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். என்னங்க இன்னைக்கு வேற வார்த்தைகள் ஏராளம் இருக்கு. தேவன் எப்படிப்பட்டவர், பராக்கிரமிக்கவர், பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நல்ல இப்படிப்பட்ட ஏராளமான வார்த்தைகளை சொல்லி தேவனை துதிக்கிறதுக்கு அவர் தகுதி உள்ளவர் தானே. ஆனாலும் பரலோகத்திலே 4 ஜீவங்களும் சேராவியங்களும் பயன்படுத்துற வார்த்தை கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சோ என்னை பொறுத்தவரல அக்கார்டிங் டு ஸ்கிரிப்ட் நான் சொல்லுவேன், நம்முடைய ஆராதனைகளிலே தொழுகையிலே இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துறது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய ஆவிக்குரிய கருத்தாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் தட் இஸ் த வெரி ஹையஸ்ட் வேர்ட் டு வர்ஷிப் த காட், தேவனை ஆராதிக்கிறதுக்கு மிகவும் உயர்ந்த ஒரு வார்த்தை, தேவனை புகழ்ந்து சொல்லி பாடி துதிக்கிறதுக்கு மிகவும் ஒரு ஏற்ற வார்த்தை. கர்த்தாவே நீ பரிசுத்தர், 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 அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நினைக்கப்படுங்க, இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், சபை, சபையின் அழகு அல்லது சபையின் அலங்காரம். அப்ப சபையின் அழகு என்ன? பரிசுத்தமானது ஆலயத்தின் அலங்காரம், நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரம். அப்ப சபையின் அலங்காரத்தை குறித்து, அழகை குறித்து நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு முதல் சபையின் நாயகன் ஆண்டவரை குறித்து நாம பார்க்கணும்ன்றதுக்காக தேவனை குறித்த சில குறிப்பை நான் உங்களுக்கு இப்ப சொல்லிடுறேன். இப்ப நாம அடுத்த கட்டத்துக்குள்ள போறோம். அது என்னவென்றால், தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடியால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக இருக்கிறபடியால், அவருடைய திருச்சபை, அவருடைய பிள்ளைகள், அவர்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அன்றையில் இருந்து இன்று வரைக்கும் அவருடைய அனாதி சித்தமும் மாற்ற முடியாத தேவ வார்த்தையுமாக இருக்கிறது. என கவனிங்க, நான் எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது இட் இஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் திங் பிஃபோர் த லார்ட். பட் ரட்சிக்கப்பட்ட நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பாக தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கிறேன் என்பது, அதுதான் தேவனுக்கு முன்பாக என்னை அழகுபடுத்தி என்னை அலங்கரிக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க விடுவார்ந்தால், அவர்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அப்படி நான் சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய நடக்கையினால், தங்களுடைய வாழ்க்கையினால் நாம் பரிசுத்தர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்தணும். நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை ஆட்கொண்ட தேவன், நம்மை அழைத்த தேவன், நம்மை ஆவினாலே அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் பரிசுத்தர் என்பதை இந்த பூமிக்கு யாரு சொல்லுகிறது, யாரு சொல்லுகிறது, யாரு காட்டுகிறது? வெறும் வார்த்தைகளால சொல்லுகிற வார்த்தைகளை மனுஷன் இலகுவில நம்ப மாட்டான். ஆனா ஒரு மனுஷன் வாழ்க்கையினாலே வாழ்ந்து காட்டுறதை ஒரு மனுஷன் இலகுவிலே மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை நான் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நான் உங்களுக்கு பேசுற வார்த்தை ஒருவேளை நீங்க மறந்து போகலாம். இட் மே ஹேப்பன். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினாலே செய்கிற செய்தி இருக்குது, தன்னுடைய வாழ்க்கையினாலே வாழ்ந்து காட்டுகிற பிரசங்கம் இருக்கு பாருங்க, இட் இஸ் சோ பவர்ஃபுல். அதை ஒரு மனுஷன் இலகுவாக மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. சோ ஆகவே தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடியால், தேவனுடைய சபை, கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை எப்படி இருக்கணும்? அது பரிசுத்தமாக இருக்கணும். ஏனென்றால் மணவாளன் வரும்பொழுது சபை எப்படி சொல்லப்படுறது? மணவாட்டி. நன்றாக படிங்க, ஒரு திருமண வீட்டிலே என்ன நடக்கிறது? மணவாளனுக்கு மணவாட்டி அழகாக அலங்கரிக்கிறார்கள் இல்லையா? அலங்காரம் எதற்கு? மற்றவர்களுக்கு அல்ல, மணவாளனுக்கு. ஆகவே சபை மணவாளன் வரும்பொழுது அது அழகான அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக இருக்கணும். அது சபையானது பரிசுத்தமாக இருக்கணும். அசுத்தமும் திட்டுள்ளது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பது இல்லை என்று வேத வெளிப்படுத்த விஷயத்தில் தெளிவாக எழுதப்படும். தேவ ஜனமே, நான் சொல்றதை கேளுங்க, கேளுங்க பயத்தோடு. நான் தேவனுடைய வசனத்தை பேசுகிறேன். எவ்வளவு போராட்டத்தின் பத்தியில அன்பான தேவ ஜனமே, தேவ செய்து கேளுங்க. தேவன் எல்லாம் அறிவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றதை கேளுங்க. சோ தன்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி சித்தம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையினாலே தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையினாலே நாம் வாழ்ந்து காட்டணும் என்று தேவன் விரும்புவார். சோ இப்படி நான் சொல்லும் பொழுது, வேதத்துல இருந்து ஒரு மனுஷனுடைய நடக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை காலத்தில் திரும்ப திரும்ப நான் அதை வாசித்தேன். என்னை மிகவும் அந்த அந்த பகுதி அந்த அந்த தேவ மனுஷன் மிகவும் என்னை கவர்ந்து விட்டார். அதை குறித்து நான் கூட சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர்களே சோதரம் என்னை கூட திரும்பிக்கொள்ளுங்க. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பார்த்தால் ஆச்சரியப்படுவீங்க. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 4 அதிகாரம், நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை நாம் வாசி கேட்போமே.
பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்தி ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள்.
நீங்க வாசிச்சிருப்பீங்க, நல்லா தெரியும். தோத்திரம் சுனேம் என்கின்ற ஊரில் ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ என்று வேதம் சொல்றது. ஆகவே அவளுடைய வாழ்க்கை சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து அவளுக்கு கொடுத்திருக்கு. நன்றாக அவனிங்க கணம் பொருந்தின ஸ்திரீ. அப்ப தான் வாழ்ந்த சமூகத்தில் அவளோட தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே வேதம் அவளை கணம் பொருந்தின ஸ்திரீ என்று அழைக்கிறது. நன்றாக விளையாடுங்க. இந்த கணம் பொருந்தின ஸ்திரி என்ன செஞ்சிருக்கிறாள், ஒரு நாள் எலிசாவை கண்டு எங்கட வீட்டுல வந்து நீங்க போஜனம் பண்ணணும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கவனிங்க, அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான்றிருக்கு. நான் சொல்ற சத்தியங்களை தயவு செய்து கவனிங்க, கவனிங்க. பிளீஸ் பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். வருந்தி கேட்டுக்கொண்டா, கணம் பொருந்திய ஒரு ஸ்திரி, தேவனுடைய மனுஷனே எங்க வீட்டுக்கு வாருங்க, ஏன் எங்கிடத்துல வீட்டில் வந்து நீங்க போஜனம் பண்ணுங்க. எப்படி இருக்குது? ஏனென்றால் அவனுக்கு தெரியும், ஒரு தேவனுடைய மனுஷன் நம்முடைய வீட்டுக்கு வாரதும் அந்த தேவனுடைய மனுஷனை போஷிக்கிறதும் அது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கிறது, அதுல ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை சரியாக திட்டமாக தெரிந்து கொண்ட இந்த கணம் பொருந்தின ஸ்திரி எலிசாவை தன் வீட்டுக்கு வருந்தி அழைக்கிறார். இத்தனைக்கும் எலிசா அவருக்கு, எலிசா அந்த கணம் பொருந்திய ஸ்திரிக்கு உறவு முறை இல்லை, அல்லது எலிசா ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்தவரும் அல்ல. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இவள் வீட்டுக்கு வருந்தி அழைச்சதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒன்றுதான், என்னண்டா, தேவனுடைய மனுஷன். ஆகவே ஐயா வாருங்க, எங்க வீட்டுக்கு வாருங்க, தேவனுடைய மனுஷனே எங்க வீட்டுக்கு வாருங்க, அது மாத்திரம் இல்ல எங்களோடு இருந்து நீங்க போஜனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ அவளை வருந்தி கூப்பிட்ட. வீட்டிலே அவளுக்கு போஜனம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஐ ஸ்பீக் தி ட்ரூத் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. ஒரு தேவனுடைய மனுஷனே, நம்முடைய வீட்டிலே நாம தேவனுடைய நாமத்து நிமித்தம் அவரை அன்போடு வரவேற்று ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமும் மாத்திரமில்லை, நமக்கு அது ஆசீர்வாதமாகும். இன்னும் சொல்லட்டுமா, சீசன் என்கின்ற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க கொடுத்தாலும் அவனும் தன் பலனை அடையாமல் போக மாட்டான் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னது அறிவோம் இல்லையா? ஆகவே இதையெல்லாம் அறிந்து உணர்ந்த அந்த கணம் பொருந்தின ஸ்திரி தேவனுடைய மனுஷனை வருந்தி அழைத்தாளா, வாங்கய்யா எங்கட வீட்டுக்கு, நீங்க வர்றது எங்களுக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய மனுஷன். சரி, இப்ப இது போக, இப்ப அதுக்கு பிறகு எலிசாவோட வீட்டுக்கு போறாரு, சாப்பிடுறாரு. பிற்பாடு என்ன நடக்கிறது? அவர் கேட்டுக்கொண்டபடியே அந்த பக்கமாக எலிசா ஊழியத்துக்கு போகிற நாட்கள் காலங்களில் எல்லாம் இந்த சூனேம் ஸ்திரியோட வீட்டில வந்துதான் தங்குவார். அங்கேயே தங்கி தாவரிச்சு சாப்பிட்டு ஊழியங்களை செய்யறது கடந்து போவார். நன்றாக கவனிங்க, நன்றாக அந்த வசனம் சொல்லுது, மிக அருமையாக இருக்குது. நடக்கிற ஒன்பதாம் வசனமா, யா ஒன்பதாம் வசனத்தை பாருங்க. அவன் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். Oh, what a beautiful witness. நன்றா யோசிங்க. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியானால் எலிசா அவருடைய வீட்டுக்கு வந்து போகிற நாட்களில் எல்லாம் அவர் நடந்த நடக்கை, அவருடைய நடக்கை, அவருடைய லைஃப் ஸ்டைலை, அவருடைய அட்டிடியூட்டை நன்றாய் கவனித்த அந்த கணம் பொருந்த ஸ்திரி இவர் ஒரு பரிசுத்தவான் என்று சொன்னார். இவை என்ன ஒரு காரியத்தை நான் ஸ்ட்ரைட்டா சொல்றேன் கவனிங்க, அந்த வசனத்தை பாத்தீங்களா இருந்தால் தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்படியானால் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவானாக காணப்பட்டே ஆக வேண்டும். There is no compromise with the word of God. தேவனுடைய மனுஷன் அவன் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும், பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மாத்திரமில்லை எனக்கு சேர்த்துதான் போதிக்க, நான் பயப்படுவேன் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது, அதிக யோசிக்கிறேன். God knows everything. தேவன் எல்லாவற்றையும் அறிவான். ரெண்டாம் பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவானுக்கான. அப்ப நன்றாய் கவனிங்க, அந்த ஸ்திரியுடைய வீட்டுக்கு எலிசா போய் இருந்து தங்கியிருந்து ஊழிய செய்த நாட்களிலே அந்த எவ்வளவு தூய்மையாக அவர் நடந்திருப்பார் இல்லையா, எவ்வளவு பரிசுத்தமாக அவர் வாழ்ந்திருக்கார் இல்லையா. ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையை கவனித்த அந்த ஸ்திரி சொன்னார், இந்த மனுஷன் ஒரு பரிசுத்தம். என்னங்க, இப்ப நான் சத்தியத்தின்படியே நான் பேசி சொல்றேன், எனக்கு சேர்த்துதான். இன்றைக்கு நம்மை குறித்து சபையில் இருக்கிற மற்றவர்கள் என்ன சொல்லுவார், இது தேவன் கொடுத்த சாட்சி இல்லை, நல்ல விலை கொடுங்க. அந்த கணம் கொடுத்த ஸ்திரி அவருடைய வாழ்க்கையை பார்த்து சொன்ன சாட்சி. இப்ப நாம சொல்ல, எங்களுக்கு மற்றாக்கள் சொல்ற சாட்சி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவன் சொல்ற சாட்சியை காணும். அப்படியானா நாம வேதத்திலிருந்து பல வசனங்களை கிழிக்க வேண்டும், வழியில் எடுக்க வேண்டும். சோ நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நாம ஒன்னும் பரலோகத்துல வாழையில, இன்னும் ஸ்டில் இந்த பூமியில தான் வாழ்றோம். நாம இன்னும் மர்ரூபமான சர்வத்தில இல்ல, இன்னும் நாம ரத்தத்திலும் மாமிசத்தில தான் இருக்கிறோம். ஆகவே தயவு செய்து தேவனுடைய வசனங்களை தேவனுடைய வசனமாக கவனமாக நாம கற்றுக்கொள்ளவும் கண்டுகொள்ளும். ஆகவே இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், நாம பல வருஷத்தை நான் அடுக்கலாம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனா இதனால என்ன, நான் 10 வருஷம் 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டதுனால மற்றவர்களுக்குள்ள என்ன தாக்கம் ஒன்று நடவாது. ஆனா நான் கிறிஸ்துடைய சாயலை வெளிப்படுத்தி தேவனுக்கு தேவனுடைய மனுஷனாக வாழ்ந்து பரிசுத்தமாக ஜீவிக்கும் பொழுது அந்த ஜீவியம் மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நானும் இந்த மனுஷனை போல வாழ வேண்டும், நானும் இந்த மனுஷனை போல ஊழியம் செய்ய வேண்டும். அல்லது போனா நாம வாழ்ற வாழ்க்கையினால அவரை போல நானும் கொஞ்சம் வாழ்ந்தா என்ன, கொஞ்சம் நேரத்துக்கு நேரம் கொஞ்சம் வளைஞ்சு உலகத்தை கிட்ட மாதிரி வளைஞ்சு நிமிந்து போனா என்ன, கத்தர் மன்னிக்க மாட்டாரா? அப்படி நாம வாழுவோமா இருந்தால் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாமல் மற்றவர்கள் பின்மாறி போறதுக்கு வழியை நாமே ஏற்படுத்தவில்லை. இது குறித்து அதிகம் பேச நான் விரும்பவில்லை. ஆனா நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், அந்த கணம் புரிந்த ஸ்திரி எலிசாவை குறித்து சொன்ன சாட்சி என்ன, இவர் ஒரு தேவனுடைய மனுஷன். இன்றைக்கு நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி சொல்வார்கள், மற்றவர்களே நம்மை குறித்து அப்படி இப்படி சொன்னால் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லுவார். பேசப்படுது, நான் பயப்படுறேன். நம்மள எவரும் பூரணமானவர் அல்ல, எந்த சபையும் பரிசுத்தத்தில் பூரணப்பட்டதும் இல்லை, எந்த தேவனுடைய மனுஷனும் மனுஷியும் பரிசுத்தத்தில் பூரணப்பட்டதும் இல்லை. ஆனால் வெளிப்படுத்த விசேஷத்தின் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். We have to go up, not down. We don't come down because we have called by God, by Holy God. பரிசுத்த தேவனால் அழைக்கப்பட்ட, ஆகவே பரிசுத்த வாழ்வில் இருந்து நான் கீழே இறங்க முடியாது. படிப்படியாய் தேவனுடைய வசனத்தை கட்டு தேறின எவனும் குருவ போல இருக்கிறான். யார் நமக்கு குரு? ஒரே ஒருவர், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். அவரை போல பரிசுத்தமா நன்றாக கவனிக்கிறது. ஆகவே நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தமான சபையை தேடித்தான் பரிசுத்தமான மனவாளன். கற்புள்ள கன்னிகையாய் உங்களை ஒரு புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நான் நியமித்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாக பவுல் எழுதுகிறார். கற்புள்ள கன்னிகைக்கு சபை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. உலகத்தோடு நாம வளைந்து போகவே முடியாது. உலகத்தின் காரியங்களை நாம ஃபாலோ பண்ண முடியாது. ரட்சிக்கப்படாத அஞ்ஞானிகளை போல நாம் வாழ முடியாது. அவர்களோடு சேர்ந்து என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. ஐ மீன் மற்றோடு நாம சேர்ந்து சேரக்கூடாதுன்னு நான் சொல்லல, பட் அவர்களை போல நாம நடந்துடக்கூடாது. நாம போன வாரம் கேட்டோம் இல்லையா, பழைய மனுஷன் புதிய மனுஷன். ஆமா, பழைய மனுஷனை நாம களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். சத்தியம். அப்ப பழைய மனுஷனை களைந்தா தானே புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள முடியும். அப்ப பழைய மனுஷன் களையாதிருக்கும் வரைக்கும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்றதுக்கு இடமே இல்லை. அப்ப எந்த அளவுக்கு நாம தேவனுடைய வசனத்தை கேட்டு நாம மனம் திரும்பி மறுரூபமாகறோமோ அந்த அளவுக்கு தான் நான் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள முடியும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாக என்னெல்லாம் வேதவசனம் சொல்றது. இப்படி பேச அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், சபையுடைய அழகு அலங்காரம் பரிசுத்தம். இப்படி சொல்லி சற்று நான் கடந்து போக வருபறேன். நன்றாக கவனிங்க. இப்ப நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என்ன தயவு செய்து நான் சொல்ல போற காரியங்களை தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க, 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 அன்போடு கேட்டுக்கணும். இப்ப நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஸ்தோத்திரம். ஆகவே நான் என்ன, நான் குடிக்கிறது இல்லை, வெறிக்கிறது இல்லை, ஸ்மோக் பண்றது இல்லை, சண்டை பிடிக்கிறது இல்லை, அல்லது அல்லது விக்கிரக ஆராதனை செய்யறது இல்லை, விவசாயம் செய்யறது இல்லை, கொலை செய்யறது இல்லை, கொள்ளை அடிக்கிறது இல்லை. ஆகவே நான் பரிசுத்தவான். நான் சொல்ல நல்லா கவனி, நல்லா கவனி. எல்லா குடிக்கிறது இல்லை, வரிக்கிறது இல்லை, சண்டை பிடிக்கிறது இல்லை, கொலை செய்யறது இல்லை, கொள்ளையடிக்கிறது இல்லை, அல்லது என்ன விக்கிரக ஆராதனை செய்யறது இல்லை, விவசாயம் செய்யறது இல்லை. ஆகவே நான் பரிசுத்தம் தேறிட்டேன். அங்கதான் நாம பிளவுறோம், அங்கதான் நாம பிளவுறோம். நாம ஒரு லிமிட்ட போடுறதுக்கு ட்ரை பண்றோம். நன்றாய் கவனிங்க. இப்ப நான் சொல்றது நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இப்படிப்பட்ட மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் அநேகர் இருந்திருக்கிறார். அதாவது பரிசேயர் என்கின்ற ஒரு கூட்டம் உங்களுக்கு தெரியும், இதை நான் விவரிக்க உங்களுக்கு தெரியும். இந்த பரிசேயர் குடிக்கிறவர்கள் அல்ல, வெறிக்கிறவர்கள் அல்ல, புகைக்கிறவர்கள் அல்ல, அல்லது சண்டை பிடிக்கிறவர்கள் அல்ல, அல்லது விக்கிரக ஆராதனைகள் செய்கிறவர்கள் அல்ல, அல்ல கொலை செய்து கொள்ளை அடிக்கிறவர்கள் அல்ல, அல்ல, அல்ல. ஆனால் 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 அப்படிப்பட்ட பரிசேயரை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே. இது எப்படி இருக்கு? எனக்கு இதை திங்க் பண்ணும் போது ஐ வாஸ் ரியலி ஷாக் இன் மை ஹார்ட். நான் மேற்குறிப்பிட்ட காரியங்கள் ஒன்றும் பரிசுத்த வாழ்க்கையில இல்லை. ஆனா அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே. வாட் இஸ் தி மீனிங் பை தட்? உள்ள ஒன்று வெளி ஒன்று. கல்லறை வெளியில பார்க்க அழகாக இருக்குது, பட் உள்ள எனக்கு எலும்புகளால் நிறைஞ்சு போய் அசுத்தத்தால். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்று மாத்திரமல்ல, மத்தேயு 12 அதிகாரத்தில் இயேசு அவங்களை பார்த்து சொன்ன இன்னொரு வார்த்தை தெரியுமா? விரியம் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுங்க? அப்படிங்க பரிசேரை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? விரியன் பாம்பு குட்டிகளே. இப்ப இந்த பாம்புகளில மற்ற பாம்புகளுக்கும் விரியம் பாம்புக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்ன பண்றார்? பாம்புகளுக்குள்ளே அதிக விஷம் நிறைந்த பாம்பு இந்த விரியம் பாம்பு தான். தொட்டா கொத்தினா ஆல் அவுட், அவ்வளவு விஷம் அதுக்குள்ள இருக்குது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னாரு, விரியம் பாம்பு குட்டிகளே, விஷம் நிறைந்திருக்குது உள்ளுக்கு, உள்ளுக்கு விஷம். ஆகவே விரியம் பாம்பு குட்டிகளே, நீங்க பொல்லாதவளா இருக்க நலமானவர்கள் எப்படி பேசுவாங்க? அருமையான தேவடைய பிள்ளைகளே, நான் சொல்ற வார்த்தைகளை தயவு செய்யும். இப்ப நாம குடிக்கிறது இல்ல, வரிக்கிறது இல்ல, என்ன அல்லது என்ன சண்டை பிடிக்கிறது இல்ல, அல்லது வேற என்ன சினிமா பாக்குறது இல்ல, அல்லது என்ன கொலை செய்யல, கொள்ளை அடிக்க இல்ல, விக்கிரா செய்யல, இவைகள் தான் பரிசுத்தம் என்று நாம இருந்துட்டோமா இருந்தா வி வில் பி ஃபெயிலியர். நாம தொட்டு போறதுக்கு இடம் இருக்கு. இதை இதற்கு மேலாக தேவன் நம்முடைய தேர்வார். ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பரிசேயரை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? வெள்ளடிக்கப்பட்ட கலர் பெரிய பாபு குட்டியர். இது நம்ம சிந்திக்க வைக்கிறது இல்லையா? ஆகவே இதற்கு மேல தேவன் நாம பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப நீங்க இப்ப கேட்கலாம், இதுக்கு மேல வேற எப்படி பரிசுத்தமா வாழ்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இட் இஸ் வெரி கிளியர் அவுட் ஆஃப் தி ஸ்கிரிப்சர். வேதத்தை நாம படிக்கும் பொழுது திறந்த இருதயத்தோடு படிப்புமாக இருந்தால் தெளிவான பாதைகளை நாம கண்டுபிடிக்க முடியும். ஆகவே நான் சொல்ல வந்த தலைப்பு என்ன, நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? சபையின் அழகு அலங்காரம். அப்ப சபை என்று சொல்லும் பொழுது யாரு? நீங்களும் நானும் தான் சபை. இதை குறித்து எபேசியர்கள் 21 வசனம் வாசிப்போம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் நிருபம் 5:27 வசனத்தை சீக்கிரமா படிக்கிறீங்களா? எபேசியர் 5:27 வசனத்தை நாம் வாசி கேட்போம்.
கரை துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் புள்ளியற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
கிறிஸ்துவானவர் சபைக்காக, நல்லா விளையா கொள்ளுங்க, சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கார். அப்ப ஒரு சபையோட பெருமதி என்னங்க? கிறிஸ்துடைய ஜீவன் இல்லையா? இதை கொஞ்சம் நீங்க விளைக்கொள்ளுங்க தயவு செய்து. அப்ப ஒரு சபையுடைய வேர்த், ஒரு சபையுடைய பெருமதி, ஒரு சபையுடைய தரம் என்ன? சபைக்காக கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கார். அப்ப சபையோட பெருமதி இந்த உலகத்துக்கு என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியுமா? இன் அதர் வேர்ட்ஸ் சபையில இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய பெருமதி, ஐ ஸ்பீக் த ட்ரூத், லிசன் டு மீ ப்ளீஸ் கேர்ஃபுல்லி, சபையில கிறிஸ்துவாலே மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு தனி மனிதனுடைய பெருமதி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து செல்வங்களையும் முன்னுக்கு கொண்டு வந்தாலும் அந்த தனி ஒரு மனுஷனுடைய பெருமதிக்கு ஈடாகாது. யூ நோ வை? அவர் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் அழிந்து போகிற பொன்னினாலும் பொருளாலும் அல்ல, வெளியேறப்பட்ட இயேசுக்கிட்ட ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற அந்த மனுஷன் உலகத்தில் இருக்கிற அனைத்து சொத்துக்களையும் செல்வங்களையும் சேர்த்தாலும் அந்த தேவ மனுஷனுக்கு பரிசுக்கு இணையாக மகிமையான சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமும் பிழையற்றதுமாக இருக்கணும். ஆகவே இந்த இப்படிப்பட்ட சபை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள என்ன செய்யறாரா? தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்து. ஆகவே கிருபேன் ஆலயத்துக்காக, இந்த சபைக்காக இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கார். ஆகவே சபையை குறித்து கதைக்கிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ கொஞ்சம் யோசி. கிருபேன் ஆலயம் மாத்திரம் இல்லை, டேக் எனி சர்ச் இன் திஸ் கண்ட்ரி ஓர் இன் தி வேர்ல்ட், எந்த சபையை சொல்வேன், நம்ம சபை மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவனாலே ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட எந்த சபையை குறித்தும் கதைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. ஏனென்றால் சபைக்காக கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். அதை குறித்து விமர்சிக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? எனக்கு என்ன அறிகதை இருக்கு? நம்ம சபையில ஒருவர் தவறுபடும் பொழுது, பிளவிடும் பொழுது, சத்தியத்துக்கு தவறாக நடக்கும் பொழுது அவங்க குறித்து கதைக்க, கூப்பிட்டு கதைக்க, விசாரிக்க தேவைப்பட கண்டிக்கிறதுக்கு வேதம் நமக்கு இடம் கொடுக்குது. ஆனா சபையை குறித்து கதைக்கிறதுக்கு சொல்லுவாங்க, ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் அது உண்மைதான், அது சோத்துக்கு சரியா இருக்கலாம், நல்லா விளைய கொள்ளுங்க, சும்மா கண்ட பல மணிகளை சொல்லி சபையை ஒப்பிடக்கூடாது. அது சோத்துக்கு சரியா இருக்கலாம், ஆனா சபைக்கு அது சரிப்படுவாரா? கீப் யுவர் மைண்ட் டீப்லி வாட் ஐ அம் சேயிங். அது சோத்துக்கு சரியா இருக்கலாம், பட் சபைக்கு சரியா வராது. சபையில இருக்கிற ஒரு மனுஷன் தவற வச்சுக்கொண்டு சபை முழுவதையும் நாம அந்த ஸ்டாண்டுக்கு கொண்டு கூடாது. அப்படி செய்வோம்னா தேவன் கும்பிட நாம தவறு செய்வார். ஆனா எந்த ஒரு மனுஷனும் அப்படி ஆகிடக்கூடாது. நாம விடுகிற தவறுகள் மற்றவர்கள் தவறு விடுறதுக்கு ஒரு வழியாக, ஒரு வாய்ப்பாக மாறிடக்கூடாது. அதான் நான் சொன்னேன். அருமையான தேவன பிள்ளைகளே, சோ கரை திரையற்ற சபை ஆண்டவர் விரும்புகிற சபை. பரிசேயர்களே, அதை விட மேன்மையான பரிசுத்த வாழ்வை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று இப்படி சொல்லும் பொழுது அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம். சொல்றேன் கேளுங்க. அண்ணா விளை கொள்ளுங்க, அண்ணா விளை கொள்ளுங்க. இந்த பரிசேயரை பார்த்து நான் அப்ப சொன்னேன், பெரியம்பாம்பு குட்டிகளே, நீங்க நலம் அன்னைக்கு பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்கள் எப்படி பேச? பரிசேர் குடிக்கிறது வரிக்கிறது இல்ல, சண்டை பிடிக்கிறது இல்ல, களவுடிக்க. ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள் தேவன் முன்பாக சரியாக இல்லை. ஆகவேதான் நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? நான் களவெடுக்க மாட்டேன், சண்டை பிடிக்க மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், உரைக்க மாட்டேன், விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டேன், விபசாரம் செய்ய மாட்டேன். ஆனால் பை மை வேர்ட்ஸ், என்னுடைய வாயின் வார்த்தைகளால் நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியும். ஆகவேதான் ஏசாயா சொன்னாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் மட்டுமல்ல, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருக்கிறேன். ஆகவே பரிசேயருடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கு. சோ வாட் யூ ஸ்பீக், ஃபார் மீ. ஒரு பரிசுத்தவானுக்கு எட்டுபடி நான் பேசணும், நான் கதைக்கணும். நடவழை நடவழை. ஆகவே இதை குறித்து அதிகமாக போவிட நேரம் போடப்படியால் நம்முடைய வார்த்தைகளால் நம்முடைய பரிசுத்த வாழ்வை கெடுத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியுமே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, என்ன கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க மீட்கப்பட்ட நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க. அப்ப முதல் வசனம் என்ன சொல்றது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. அப்ப கெட்ட வார்த்தைகளை நாம பேசும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார், ஹேட் பண்ணப்படுகிறார், காயப்படுத்தப்படுகிறார். இப்ப நான் கெட்ட வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் பேசும் பொழுது மற்றவங்களுடைய இருதயத்தை நான் காயப்படுத்துறது மட்டுமல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் ஹேட் பண்ணுகிறேன், துக்கப்படுத்துகிறேன். திஸ் இஸ் ட்ரூ, திஸ் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூ. பரிசேயர் அதுல ஃபெயிலியர் ஆயிட்டார். ஏசு குறித்து என்னெல்லாம் சொன்னாங்க, சேவையில ஆவியினால பிசாச திறத்துன்றார் இல்லையா, அப்படிப்பட்ட வார்த்தையில மதுவான பிரியன், சாப்பாட்டு ராமன், அதாவது தமிழ்ல சொல்றேன் போதின பிரியன் சொல்றேன் இல்லையா, அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பாவிகளை ஃப்ரெண்ட் ஆஃப் சின்ன அப்படின்ற இத்தனை வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காப்பா. பட் தே திங்க் தே ஆர் ஹோலி, தே திங்க் தே ஆர் ஹோலி. அவ வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கும். பட் வி ஸ்பீக் அல்லாஹ் விளையாட ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், மார்க் ஏழாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, 20:21 பார்க்கும் பொழுது, 20:21 பார்க்கும் பொழுது என்ன கவனிங்க, வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுத்துகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆகவே பழைய ஏற்பாட்டில் சாப்பாடு தீட்டுப்படுத்தும், ஆனா புதிய ஏற்பாட்டில் சாப்பாடு நம்மை தீட்டுப்படுத்தாது, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்மை தீட்டுப்படுத்தும். ஆகவே பரிசுத்தத்தை நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், இஃப் ஐ ஆம் அ மேன் ஆஃப் காட், நான் ஒரு தேவட மனுஷன் என்றால், ஐ ஷுட் பி நோ டு கண்ட்ரோல் மை மவுத், அதர்வைஸ் ஐ வில் பி ஃபெயிலியர். ஐ மே திங்க் நான் ஒரு என்ன, நான் ஒரு பரிசுத்த மாட்டேன் நினைச்சு கொள்ளலாம், பட் என்னோட வார்த்தைகள் அழகப்படுகிறது தேவனால். கத்தரோடு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், கத்தர் கவனித்து கேட்பார் இல்லையா இல்லையா. அருமையான தேவட பிள்ளைகளே, எவரை நான் உங்களை எவரை நான் குற்றப்படுத்தல கேட்கிற தேவ ஜனமே, நான் சத்தியத்தை சத்தியமா பேசுற தேவர் என்று மனதை அறிவார். அருமையா தேவைப்பட்டு நன்றாக கவனிங்க. ஆகவே வார்த்தையினால நாம பரிசுரை போல பாவம் செஞ்சிடக்கூடாது. இன்னொரு காரியத்துல நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பரிசுன்னு பார்க்க நம்ம பரிசுத்தமா இருக்கு. ஆலயத்துல ரெண்டு பேர் ஜெபம் பண்றாங்க, உங்களுக்கு தெரியும், ஒருத்தன் பரிசேன் மற்றவன் ஆயக்காரன். இப்ப ஆலயத்துல நின்று அவன் செஞ்ச ஜெபம் என்ன, தேவனுக்கு முன்பாக ஆலயத்தில் நின்று அவன் செய்த ஜபம் என்ன, அந்த மனுஷனை போல இந்த பரிசு இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாத படியா நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி சொன்னா இல்லையா. ஏன்னா அவனை போல ஆலயத்தில் நின்று கொண்டு அந்த ஆயக்காரனை தன்னை ஒப்பிட்டு பார்த்துட்டான், கம்பேர் பண்ணி பார்த்துட்டான். ஆகவே சொன்னா அவனை போல நான் இல்லை, நான் விசத்தி ஸ்தோத்திரம், நான் அவனை பார்க்க பரிசுத்தன், நான் அவனை பார்க்க நீதிமான், நான் அவனும் பார்க்க நல்லவன், அப்படி எல்லாம் அவன் கணக்கு போட்டான் பாரு. இது என்னத்தை குறிக்கிறது, இது என்னத்தை நமக்கு வெளிப்படுது. அதுல ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக போனான், நீதிமான் என்று நினைத்தவன் பாவியாக திரும்பி போனான், தன்னை பாவி என்று மார்பில் அடிச்சு கொண்டவன் பரிசுத்தவனா போனான். கர்த்தருடைய பரிசுத்தராமத்தை ஸ்தோத்திரம். Try to understand why I am saying. நீதிமான் என்று தன்னை நினைத்துக் கொண்டவன் பாவியாக திரும்பி போனான், தன்னை பாவி என்று மார்பில் அடித்துக் கொண்டவனோ பரிசுத்தவானாக திரும்பி கொண்டான். சோ இதுல நாம் என்னத்தை கற்றுக்கொள்றோம், அந்த பரிசனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிந்தனைகள் தேவனுக்கு முன்பாக நன்மையாக இல்லை. நான் பேசுற வேத வார்த்தைகளை நீங்க வேத வசனத்தின்படி ஆராய்ந்து தேவனுக்கு முன்பாக ஆராய்ந்து பாருங்க. நான் ஏதாவது பிள்ளையா உங்களுக்கு போதிச்சா எனக்கு நேரம் வந்து சொல்லுங்க. அவர் இருதயத்தை நிறைவினாலும் வாய் பேசும், அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்ததோ அதை ஜெபமாக்கி அதுவும் ஆலயத்தில் தேவனுக்கு முன்பாக தேவனை நோக்கி ஜெபிக்கிற அளவுக்கு என்ன அவனுடைய மனதின் நினைவு, யோசிச்சு பாரு. மனமட்டிமை உள்ள எவனும் தேவனுக்கு அருவறுப்பான். மேபி குடிக்காம இருக்கலாம், வரிக்காம இருக்கலாம், ஸ்மோக் பண்ணாம இருக்கலாம், அல்லது சண்டை சத்திர பிடிக்கலாம், கலக்கொள்ள, ஆனால் மனமட்டிமை நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை மிகவும் மிகவும் அதிகமாக பாதிக்கிறது. பொறுமையுள்ளவனுக்கு தேவன் ஏதத்தை நினைக்கிறார். சோ இந்த பரிசனுடைய இருதயத்து நினைவுகள் சரியில்லை, அவருடைய மனது நினைவுகள் சரியில்லை. ஆகவே அவன் அப்படி ஜெபித்தான். இதை குறித்து ரோமர் 8 அதிகாரத்தில் என்ன சொல்றது? மாமிச சிந்தை மரணம் மட்டுமல்ல, மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அவ தேவனை எதிர்த்து வாழ்ந்தவன் யாரு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது நாம் எங்க நிக்கிறோம் சிந்திச்சுப்பார். எனக்கு சேர்த்துதான், மற்றவர்களை பேச மட்டும் நான் தானே ஆகாது. அவருடைய மனது நினைவுகள் சரியில்லை. இது இப்படி இருக்கு. மார்க்கு 7 அதிகாரத்தில் 20-21 வசனங்கள் நேரம் பார்ப்பது. மார்க்கு 7 அதிகாரத்தில் 20-21 வசனத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் என்று சொல்லிட்டு முதலாவது என்ன சொன்னா தெரியுமோ? படிங்க, படியில்
மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும்.
இந்த பட்டியலை நீங்க கொஞ்சம் கவனிச்சு கருத்தாக சிந்திச்சுப்பீங்களா? இருந்தா இந்த பட்டியலில் இருக்கிற அதிகமான காரியங்கள் வெளியில செயல வரது, அதிகமான காரியங்கள் மனதில் வருது. முதல் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷன் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் அப்படி இருக்கலவா? ரைட். அவ பட்டியல போட்ட ஆண்டவர் இயேசு முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். நான் உங்களை சொல்லுகிறேன், தேவனுடைய வசனப்படி பரிசேயுடைய சிந்தனைகள் தேவனுக்கு முன்பாக பொல்லாதாக இருந்தது. ஆகவே அவர்கள் தாங்கள் பரிசுத்தவான்கள் என்று எண்ணினாலும் தேவனுக்கு முன்பாக வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளாக பிரியம் பார்ப்பு குட்டிகளாக காட்சியளித்தனர். சோ இன்றைக்கு நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் யோசித்து பாருங்க. ஒரு நாள் காலை எழும்பினால் மாலை நாம படுக்கும் போய்க்கும் வரைக்கும் எத்தனை சிந்தனைகள், எத்தனை எண்ணங்கள், எத்தனை நினைவுகள் நம்முடைய இருதயத்தில் அலைமோது, அவைகளெல்லாம் நாம நிறுத்து பார்க்கும் பொழுது நான் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கின்றது என்ற மனசாட்சிக்கு தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாட்டாலும் எந்த மனசாட்சிக்கு தெரியும். போட்டு நேரம் போச்சு. இன்னும் ஒரு காரியம் சொல்றேன். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 9 வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீதிமொழி 24 உங்களுக்கு தெரியும். 24:9 தீய நோக்கம் பாவம். கெட்ட நோக்கம் பாவம் என்று வேதம் சொல்லுது. இப்ப நோக்கத்தால பாவம் செய்யறோம், பரிசுத்தத்தை டிஸ்ட்ராய் பண்றோம், அழிச்சு போடுறோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நல்ல காரியங்கள் என்ன கேட்கிற தேவ ஜனமே கவனி, நல்ல காரியத்தையும் கெட்ட நோக்கத்தோடு செய்ய முடியும். நன்மை செய்யலாம் ஆனா கெட்ட நோக்கத்தோடு செய்யலாம். நல்லவைகளை செய்யலாம் ஆனா தவறான நோக்கத்தோடு செய்யலாம். அப்படி வெளி பார்வைக்கு என்ன, மற்றவங்களோட பார்வைக்கு எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் நல்லதை செய்யறா, நல்ல காரியம் நன்மை செய்யறார். ஆனா செய்வோட உள்ளத்திலே அது கெட்ட நினைவு இருக்கலாம், தவறான நோக்கம் இருக்கலாம். அதை மனுஷர்கள் அறிய மாட்டார்கள், பிசாசும் அறிய மாட்டான், தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அறிவார். அவர் அல்லவா இல்லையா? மனுஷன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைய வேண்டும் என்று நாம் எல்லாரும் கிறிஸ்து நியாய சரத்துக்கு முன்பாக மனுஷன் ஒரு காரியம் பண்ணி சொல்றேன். அது என்ன? இன்னைக்கு வசனத்தை நாம கேட்கிறோம், ஆனா அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யாததுக்குரிய ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நமக்கு நம்முடைய இதயத்தில் உணர்வு இல்லை, அல்லது உணர்வு கூர்வம் மங்கி போயிடுது. ஆகவேதான் இயேசு சொன்னாரு, விதைக்கிற உண்மையில நீங்கள் கேட்டு உணருங்க, காதால கேட்டு இதயத்தால உணரு. அப்ப இதயத்தில் வேதவசனம் உணர்த்தப்படும் பொழுதுதான் உள்ள மாற்றங்கள் உண்டாகுது. உள்ளான மனுஷன் இதயம் தானே. அப்ப நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வேணுமாக இருந்தா உள்ளான மனுஷனும் மாற்றம். அப்ப நமக்குள்ள நம்முடைய இதயத்துல நம்முடைய ஆவியில் என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும். இதை குறித்து ஏசாயா 11 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாத்தீங்களா இருந்தால், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர், the spirit of God upon me, கிறிஸ்துவை குறித்த தீர்க்கதரிசி, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர். சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. இந்த உணர்வை தருகிறதும் ஆவியானவர் தான். இதுக்காக தான் நாம் we have to depend upon God always. எப்பயும் தேவனில சார்ந்து கொள்ளணும், எப்பயும் தேவனில தங்கி தெரிஞ்சு கொள்ளணும், தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும். தேவனோடு வச்சிருக்கிற நெருக்கம் உருக்கம் அது குறிப்பாய் தேவனுடைய ஊழியத்தை சேர்வார். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்த இங்க பரிசுத்த சபைக்கு ஊழியர்கள் எப்படி இருக்கணும் என்று பேசுறேன். அதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு, கர்த்தர் ஊழியக்காரர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க. இதையெல்லாம் நமக்குள்ள ப்ரொடியூஸ் பண்றவர் ஆவியானவர். 2 Timothy 2:24 சொல்றது, கர்த்தர் ஊழியக்காரன் சண்டை பண்றவனாயிராமல் சாந்த குணம் உள்ளவனாக இருக்க. 2:12 நாம பார்க்கும் பொழுது மோசியானவன் பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் பார்க்க சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அதனால தான் மிரியாமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாக பேசும் பொழுது ஹி கெப்ட் குவாயட். So he was revealed his nature of God. தேவனுடைய குணாதிசயத்தை தேவன் பரிசுத்தம் உள்ளவன் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டின மனுஷன் அல்லவா. ஆகவே சொந்த சகோதரம், தன்னை பாதுகாக்க வேண்டிய சொந்த சகோதரமாக இருக்க வேண்டிய ஆரோமும் மெரியானும் அவளுக்கு விரோதமாக பேசும் பொழுது ஒரு வார்த்தையும் அவன் திரும்பி கதைக்கல, பேசாம இருந்தது. ஆகவே அவன் மௌனம் தேவனுடைய மௌனத்தை கலைச்சு. ரைட், அவன் தேவன் அவனுக்கு வேணா அவன் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தபடி தானே அப்படி பேசாம இருந்திருக்காங்க. சில நேரங்களில் நம்ம சாந்த குணத்தை சுரண்டி பார்க்கறதுக்கு அவ்வப்போது சில அமில சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்றேன், எப்படி நான் நடந்து வரேன். பரிசுத்த வாழ்வு என்பது நான் சொன்னது போல குடிச்சு வரைக்கிறது மாத்திரம் இல்லைங்க. நான் சொல்றது தயவு செய்து சிந்திங்க, நிதானி நாம் எங்க நிக்கிறோம் என்பதை நாம ஆராய்ந்து பார்க்கணும். முடிக்க போறேன். அருமையான தேவட பிள்ளைங்க, ஆகவே தீய நோக்கம் எல்லாம் பாவம். ஆகவே நம்முடைய நோக்கங்கள் எதை செய்தாலும் நான் பிரசங்கம் பண்ணினா நான் சரியான நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ண, நான் ஊழிய செஞ்சா சரியான நோக்கத்தோடு ஊழிய செய்யணும், நான் ஜெபம் பண்ணினா சரியான நோக்கத்தோடு நான் ஜெபம் பண்ணணும், நான் காணிக்க கொடுத்தா சரியான நோக்கத்தோடு நான் காணிக்க கொடுக்கணும் சொல்லிட்டே போகணும். ஆகவே நோக்கங்களை பார்க்கிற தேவன் கர்த்தாவே என்னை சுத்தமாக்கும், அப்போது நான் சுத்தமாகும். இதில் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். சபை அழகு, அது பரிசுத்தம். தேவடைய பிள்ளைகள் நாம பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் நம்மை நாமே பரிசுத்தமாக்கவே முடியாது. ஆகவே தேவனே நம்மை பரிசுத்தமாக்குற அவதான் 51 சங்கத்தில் சங்கீதம், கர்த்தாவே என்னை சுத்தமாக்கும் அப்போது நான் சுத்தமாக. ஐ வில் மேக் யூ ஹோலி, பி ஹோலி, ஐ வில் மேக் யூ ஹோலி. பரிசுத்தராயிருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அப்ப கர்த்தர் தான் நம்முடைய சுபாவங்களை மாற்ற முடியும், கர்த்தர் தான் நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வர முடியும், கர்த்தர் தான் நம்முடைய மாமிச உணர்வுகளை மாமிச இச்சைகளை அடக்கிறதுக்கு ஆவியானுடைய பலம், தேவ பலம், தேவனாலே அல்லாமல் நாம பரிசுத்தமாக வாழவே முடியாது. ஆவிதான் ஜோ 15:9 அவர் சொன்னாரு, என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடிகிறேன். ரோமர் 12 என்ற பரிசுத்தத்தை குறித்து சொன்னார். ரோமர் 12 ஒன்று என்ன சொல்ல தெரியுமா, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவப்படியாக ஒப்புடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆகவே சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்த ஜீவப்படியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை செய்யுங்கள். சபையின் அழகு, சபையின் அலங்காரம், பரிசுத்தம். பரிசுத்த சபையை தேடி கர்த்தரா இயேசு கிறிஸ்து வருகிறார். மனவாட்டியை தேடி மனவாளம் வருகிறார். கெட் ரெடி ஃபார் த கமிங் ஆஃப் கிறிஸ்ட். க்ளோரி டு காட். ஜெபம் பண்ணுவோமா? தயவு செய்யுங்கள்.